الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله وسلم على رسوله الأمين سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب صدق الله العظيم عن معاذ بن جبل رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ليس يتحفر أهل الجنة على شيء إلا على ساعة مرت بهم لم يذكر الله عز وجل فيها رواه الطبراني أو كما قال رسول الله صلى الله عليه وسلم أكلم أريدي لندي مكل ماكلي فول والدك على تلي மண்ணிலே உயர்ந்த மாபதியா மக்கம நகரிலே மனிதர்களை புனிதர்களாக மாற்ற மாணவியை தோற்றுவித்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லா. அகிலத்திற்கோர் அருட்குடையாய் அவனியிலே அவதரித்த அருமை தூதர் அஹ்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர்கள் அந்த நபியினுடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையாக ஏற்று நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் கியாமனால் வரும் வரையில் அந்த நபியினுடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையாக ஏற்றி நடக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அந்த ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. அல்லாஹுடைய கட்டளைக்கு முன்னுரிமை கொடுத்து அதனை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவன் இல்லத்தில் வீற்றிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹும் அவனுடைய தூதரும் எமக்கு ஏவி இருக்கின்றார்களோ, எந்த விடயங்களை எடுத்து நடப்பதன் மூலமாக இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் நிம்மதியான கண்ணியமான கௌரவமான சுபீட்சமான வாழ்க்கை கிடைக்கும் என்று எமக்கு நன்மாராயம் கூறியிருக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட எல்லா அம்சங்களையும் எம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கின்றார்களோ தடை விதித்திருக்கின்றார்களோ எவைகளை செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அவனுடைய தூதருடைய கோபமும் அதிருப்தியும் ஈருலக வாழ்க்கையிலேயும் நஷ்டமும் சஞ்சலமும் கேவலமும் ஏற்படும் என்று அல்லாஹும் அவனுடைய தூதரும் எமக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட எல்லா அம்சங்களையும் எம்முடைய வாழ்க்கையில் இருந்து அகற்றிக் கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை செய்து கொள்கின்றேன், நசீகத்தை செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்திலே வாழக்கூடியவர்கள் மனிதர்கள் இரண்டு வகையினர்களாக இருக்கின்றார்கள். ஒரு கூட்டத்தினர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு கூட்டத்தினர்கள் அல்லாஹ்வை மறுத்த நிலைமையிலே உலகத்திலே வாழுகின்றார்கள். ஆனாலும் கூட இந்த இரண்டு கூட்டத்தினர்களும் அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய உண்மையான நோக்கம் அந்த மனிதர்களுடைய முயற்சியினுடைய சாராம்சம் அதனுடைய கடைசி நோக்கம் என்னவென்றால் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் நிம்மதியாக இருக்க வேண்டும், நாங்கள் ஒவ்வொருவரும் கண்ணியத்தோடு கௌரவத்தோடு வாழ வேண்டும், எவர்களுக்கு முன்னாலும் நாங்கள் தலை குனிந்து வாழக்கூடாது என்ற ஒரே லட்சியத்திற்காக வேண்டித்தான் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். ஆனாலும் கூட கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாகிய நாம் எம்முடைய மூதாதையர்களுடைய வாழ்க்கையையும் எம்முடைய வாழ்க்கையையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் போது அந்த மூதாதையர்களுடைய வாழ்க்கையிலே உண்மையான நிம்மதி இருந்தது, உண்மையான சந்தோஷம் இருந்தது. காசு பணங்கள் அவர்களிடத்திலே இல்லாவிட்டாலும், அவர்கள் அடிமைகளாக வாழ்ந்தாலும் கூட அவர்களுடைய உள்ளங்களிலே உண்மையான நிம்மதி இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையின் எம்முடைய காலத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நாம், எம்முடைய எல்லா செயல்பாடுகளுமே முழு முயற்சியுமே இந்த நிம்மதியை அடையக்கூடியதாகவே இருக்கின்றது. ஆனால் பல விதத்திலே முயற்சி செய்தும் கூட அதிகமான மக்கள் தங்களுடைய உள்ளங்களுக்கு நிம்மதி இல்லை என்று சஞ்சலப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். ஒரு மனிதன் உலக வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தை அடையும் போது, வாலிபத்தினுடைய ஆரம்பத்தை அடையும் போது, அந்த வாலிபனுடைய உள்ளத்திலே வருகின்றது, எனக்கு ஒரு அழகான மனைவி இருப்பாள் என்று சொன்னால் என்னுடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்து போய்விடும், அவளுடன் ஒரு குடும்பமாக நான் வாழ ஆரம்பிப்பேன் என்று சொன்னால் என்னுடைய உள்ளத்திற்கு நிம்மதி உண்டாகும் என்று அவன் நினைக்கின்றான், எண்ணுகின்றான். அதற்காக பல முயற்சி செய்து திருமணம் முடிக்கின்றான். ஆனால் அந்த மனிதனுடைய திருமணத்தினுடைய பிற்பாடு, அந்த திருமணத்திற்கு சற்று நாட்களுக்கு பின்னால் அந்த வாலிபன் என்ன கூறுகின்றான், எந்த நிம்மதியை தேடி நான் திருமணம் முடித்தேனோ அந்த நிம்மதியை என்னால் அடைந்து கொள்ள முடியவில்லை, இருந்த நிம்மதி கூட என்னை விட்டு அகன்று விட்டதே என்று அவன் சஞ்சலப்படுகின்றான். அதே போன்று திருமணம் முடித்து வாழக்கூடிய மக்கள், அவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாததனால் அவர்கள் நினைக்கின்றார்கள், எனக்கு ஒரு சாலையான பிள்ளை இருந்து விட்டால், எனக்கு ஒரு ஆண் குழந்தையோ அல்லது பெண் குழந்தையோ எனக்கு இருக்கும் என்று சொன்னால் என்னுடைய கண் குளிர்ச்சிக்கு என்னுடைய பிள்ளை காரணமாக அமையும், எங்களுடைய உள்ளங்கள் எவ்வளவு சந்தோஷம் அடையும் என்று எத்தனையோ சதகாக்கள், எத்தனையோ முயற்சிகள் செய்து பல வருடங்களுக்கு பின்னால் ஒரு குழந்தையை ஈன்றெடுக்க ஆரம்பிக்கின்றார்கள். அந்த குழந்தை வளர்ந்து வர வர இந்த பிள்ளை பெற்றோர்களுடைய உள்ளத்திலே ஒரு சந்தோஷம் ஏற்படுகின்றது. ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த பெற்றோர்கள், எந்த பெற்றோர்கள் தவமிருந்து அந்த குழந்தையை பெற்றெடுத்தார்களோ அந்த பெற்றோர்களை கூறுகின்றார்கள், இந்த பிள்ளையை நான் எதற்காக பெற்றேன், என்னுடைய நிம்மதியை கெடுத்து விடுகின்றானே, என்னுடைய மானம் மரியாதைகளை உலகத்திலே இல்லாமலாக்கி விட்டானே, ஏன் நான் இவனை பெற்றேன், எனக்கு நிம்மதி இல்லையே என்று கூறக்கூடிய பெற்றோர்களையும் நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் ஒரு கடையை போடுகின்றான். அடுத்த கட்டமாக அவன் யோசிக்கின்றான், என்னுடைய உள்ளத்திற்கு நிம்மதி வேண்டும் என்றால் இன்னும் எனக்கு சொத்துக்கள் தேவை, இன்னும் ஒரு கடையை ஆரம்பித்தால் எனக்கு நிம்மதி ஏற்படும் என்று இன்னும் ஒரு கடையை ஆரம்பிக்கின்றான். ஆனால் அவனுடைய கடைசி முடிவு அவன் கூறுகின்றான், எத்தனை கடைகளை ஆரம்பித்தாலும் கூட என்னுடைய உள்ளத்திற்கு நிம்மதி இல்லையே. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூறுகின்றார்கள், எங்களுடைய உள்ளத்துக்கு உண்மையான நிம்மதி இல்லையே. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனும் நிம்மதியை விரும்புகின்றான். உள்ளம் அமைதி அடைய வேண்டும், உள்ளத்திலே எந்த சஞ்சலமும் உண்டாகக் கூடாது, இதற்காகத்தான் உலகத்திலே முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் நாம் செய்யக்கூடிய முயற்சி இருக்கின்றது, இந்த முயற்சியிலே எந்த விதமான பலனும் எமக்கு கிட்டுவதும் கிடையாது. ஆனால் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமக்கு முன்னால் இருந்த எம்முடைய மூதாதையர்களாகிய சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். ஆட்சி பீடத்திலேயும் இருந்தார்கள், அடிமைகளாகவும் இருந்தார்கள், நடுத்தரமானவர்களாகவும் இருந்தார்கள், திருமணம் முடித்தவர்கள், திருமணம் முடிக்காதவர்கள் என்று அத்துணை சஹாபாக்களும் இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த நிம்மதியை போன்ற ஒரு நிம்மதி இந்த காலத்திலே எவருடைய உள்ளத்தில் இருக்க முடியும்? அவர்களுக்கு இருந்த நிம்மதி இன்று எம்முடைய உள்ளத்தை விட்டு எங்கே போய்விட்டது? எவர்களை கேட்டாலும் கூட அவர்கள் பிரச்சனையை கூறிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். தனி மனித வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சமூக வாழ்க்கை என்று எந்த வித்தியாசமும் இன்றி நிம்மதி இழந்து தவிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இன்றைய காலத்து முஸ்லிம்கள் மாறிவிட்டார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிம்மதி என்பது எங்கே நாம் தேட வேண்டும்? இன்று நாம் எங்கே அந்த நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எம்முடைய தூதராக ஏற்றுக்கொண்டவர்கள் நாங்கள். நாம் உலக அடிப்படையிலே முயற்சி செய்யக்கூடிய துனியாதாரிகளை பார்த்து அவர்களுடைய ஐடியாக்களை எடுத்து நாம் எந்த ஒரு முடிவுக்கும் எம்மால் வர முடியாது. ஏனென்று சொன்னால், இவ்வளவு காலமாக நாம் இந்த முயற்சிக்காக எந்த ரீதியில் முயற்சி செய்து கொண்டிருந்தோமோ, இந்த நிம்மதியை அடைய வேண்டும் என்பதற்காக எந்த ரீதியில் முயற்சி செய்தோமோ, அத்தனை முயற்சியுமே தோல்வியில்தான் போய் சேர்ந்துள்ளது. கண்ணியத்துக்குரியவர்களே, எமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினரையும் எம்முடைய இந்த இக்காலகட்டத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய நிம்மதிக்கான முயற்சியை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், இரண்டு முயற்சிகளும் ஒரே முயற்சியாக இருக்கின்றது. ஒரே முயற்சியாக இருக்கும் பட்சத்தில் அதனுடைய முடிவும் கூட ஒரே முடிவாகத்தான் வரும். அந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் உள்ளத்திற்கு நிம்மதியை தேடினார்கள். நிம்மதி எங்கே இருக்கிறது, என்னுடைய உள்ளத்திற்கு அமைதி எங்கே இருக்கிறது என்று தேடி தேடி முடிவு செய்தார்கள். நான் சொத்துக்களை சேகரித்தால், நான் ஒரு பணக்காரனாக, நான் அவரை போன்ற ஒரு லட்சாதிபதியாக, ஒரு கோடீஸ்வரனாக நான் ஆகுவேன் என்று சொன்னால், பணம் கைக்கு வந்துவிடும் என்றால் எனக்கு எவ்வளவு நிம்மதி இருக்கும் தெரியுமா, என்னுடைய குடும்பத்துடன் நான் எவ்வளவு நிம்மதியாக இருப்பேன் தெரியுமா. அந்த எண்ணத்திலே அந்த காலத்திலே இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தினர்கள் முயற்சி செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த முயற்சியினுடைய இறுதி முடிவை நாம் பார்க்கின்றோம், அது தோல்வியிலே போய் சேருகின்றது. அந்த முயற்சி தோல்வி அடைகின்றது. அடுத்த கட்டமாக அந்த செல்வங்களை வைத்துக் கொண்டு முடிவு செய்கின்றார்கள், இல்லை இந்த செல்வத்தில் மட்டுமல்ல நிம்மதி, அடுத்த கட்டமாக நான் ஒரு அரசனாக, நான் ஒரு ஜனாதிபதியாக, நான் ஒரு அமைச்சராக, நான் ஒரு பட்டம் உள்ளவனாக, படித்தவனாக இருப்பேன் என்று சொன்னால் என்னுடைய உள்ளத்திற்கு நிம்மதி கிடைக்கும் என்ற அந்த நோக்கத்தோடு அவர்களுடைய அடுத்த கட்ட முயற்சியை அவர்கள் மேற்கொள்ள ஆரம்பிக்கின்றார்கள். அந்த அரசாங்கத்தை கைப்பற்றுவது, ஆட்சி பீடத்தை கைப்பற்றுவது, நான் ஒரு அமைச்சராக, அரசியல்வாதியாக நான் இருப்பது, இதனால் எனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று அதிலே முயற்சி செய்தார்கள். அந்த முயற்சி இந்த அளவு இருந்ததென்றால், கோத்திரம் கோத்திரமாக சண்டையிடுவார்கள், எத்தனையோ லட்சக்கணக்கான உயிர்களை அதன் மூலமாக எடுப்பார்கள், இரத்த ஆறுகள் ஓடும். எதற்காக? நிம்மதிக்குரிய சொத்து அந்த ஆட்சி பீடம்தான், அந்த அதிகாரம்தான் என்ற நோக்கத்திலே முயற்சி செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த முயற்சியினுடைய முடிவு என்ன? நிம்மதி இல்லாமலேயே இந்த உலகத்தை விட்டு பிரிய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த கட்ட முயற்சியாக அந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் எடுத்த ஒரு முயற்சி தான், என்னுடைய உள்ளத்திற்கு கவலை வந்து விட்டதா, எனக்கு அசௌகரியம் உண்டாகி விட்டதா, உடனடியாக அவர்கள் எடுப்பது என்ன? மதுவை கையிலே எடுக்க ஆரம்பித்தார்கள். மது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்த பிறகும் கூட அந்த குஃபார்களிடத்திலே, அல்லாஹ்வை மறுத்த காபிர்களிடத்திலே இருந்த நிம்மதிக்குரிய ஒரு சாதனமாக இருந்தது. அந்த மது எவர்களிடத்திலே இருக்குமோ, பழைய மதுபானம், பழைய சாராயம் எந்த மக்களிடத்திலே இருக்குமோ, அவர்களிடத்திலே கண்ணியத்துக்குரிய ஒரு பொருள் இருந்து விட்டது, அவர்களிடத்திலே நிம்மதிக்குரிய சொத்து இருக்கிறது. எனவே அவர்கள் சமூகத்திலே போற்றப்படக்கூடியவர்களாக, கண்ணியப்படுத்தப்படக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் அந்த போதையின் மூலமாக, அந்த மதுவின் மூலமாகவும் கூட அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை. இறுதியாக நோயிலே அகப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கியதை தவிர அவர்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. இதே முயற்சியில் தான் இன்றும் கூட முஸ்லிம்களும் தான் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்த அளவு முயற்சி, தன்னுடைய முன்வீட்டுக்காரன் அவன் இத்தனை கோடி ரூபாய் சம்பாதிக்கிறானா, அவன் அதனால் தான் நிம்மதியாக இருக்கின்றான், எனவே நானும் பணத்தை சம்பாதிக்க வேண்டும், அதன் மூலமாக எனக்கு நிம்மதி கிடைக்கும், இந்த ரீதியிலே முயற்சி செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். அதே போன்று இரண்டாவது கட்டமாக அந்த கட்ட முயற்சியிலே இன்னொரு கூட்டம் ஈடுபடுகின்றார்கள். என்ன முயற்சி? நான் ஒரு அரசியல்வாதியாக ஆக வேண்டும், ஊருக்கு தலைவனாக ஆக வேண்டும். நான் அரசியல்வாதியாக ஆவது மட்டுமல்ல, ஜனாதிபதிக்கு நான் மிக நெருக்கமுள்ளவனாக ஆக வேண்டும், நான் பாராளுமன்றத்திலே உட்கார வேண்டும், அதிலே எனக்கு நிம்மதி இருக்கிறது, எனக்கு மட்டுமல்ல என்னுடைய குடும்பத்தினர்களுக்கு அதன் மூலமாக நிம்மதி இருக்கின்றது என்பதாக அங்கே அரசியலிலே ஈடுபட ஆரம்பிக்கின்றார்கள், முயற்சி செய்கின்றார்கள். அந்த முயற்சியிலேயும் கூட இன்று எத்தனையோ மக்கள் அரச பீடத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள், ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த நிம்மதியையும் கூட இழந்து இன்று தவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். மூன்றாவது கட்ட முயற்சியாக இன்று முஸ்லிம்கள் பகிரங்கமான முறையிலே ஈடுபட ஆரம்பிக்கின்றார்கள். என்ன, கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறதா, குடும்பத்திலே பிரச்சனையா, மனதிற்கு நிம்மதி கிடையாதா, அவர்கள் செல்லக்கூடிய இடம் எங்கே, அங்கே மதுக்கடையிலே நிற்க ஆரம்பிக்கின்றார்கள். மதுபானத்தை வாங்குவது மட்டுமல்ல, மக்களிடத்திலே கண்ணியம் இல்லாமல் போய்விடும் என்ற ஒரே காரணத்திற்காக தனிமையிலே அமர்ந்து குடிக்க ஆரம்பிக்கின்றார்கள். வேறு ஊர்களுக்கு சென்று தாங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக மதுபானம் குடிக்க ஆரம்பிக்கின்றார்கள். முஸ்லிம்களுடைய இந்த மோசமான முயற்சி எந்த அளவுக்கு சென்றிருக்கின்றது என்று சொன்னால், மலையக பிரதேசங்களிலே அதிகமான சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடிய ஊரிலே ஆரம்ப கட்டத்திலே இருந்தது ஒரே ஒரு மதுக்கடை தான். ஆனால் தற்பொழுது 20-க்கும் மேற்பட்ட மதுக்கடைகள் அந்நியர்களின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அதற்கு அவர்கள் கூறும் காரணம் என்ன, முஸ்லிம்களாகிய நீங்கள் பகிரங்கமான முறையிலே ஒரே கடையிலே வாங்குவதற்கு கஷ்டப்படுகின்றீர்கள், உங்களுக்கு வாங்குவது கண்ணிய குறைவாக இருக்கிறது, அதனால் தான் நாங்கள் அந்த கடைகளை விருத்தி செய்திருக்கிறோம், எல்லா கடைகளுக்கும் நன்றாக வியாபாரம் போகிறது. அவர்களுடைய நோக்கத்தை அவர்களே கூறுகின்றார்கள், முஸ்லிம்களாகிய எங்களுக்காகத்தான் அங்கே மதுக்கடைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. விபச்சார விடுதிகளிலே எத்தனையோ முஸ்லிம் பெண்கள் முஸ்லிம் ஆண்கள் என்ற எந்த பாகுபாடுமின்றி நிம்மதிக்காக அலைந்து கொண்டே இருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த முயற்சியிலே நமக்கு நிம்மதி கிடைக்கப் போவதில்லை. நிம்மதிக்காக நாம் உலகத்திலே எவ்வளவு பெரிய படித்தவர்களை நாம் ஆலோசனை கேட்டாலும் கூட அவர்கள் சரியத்திற்கு உட்பட்ட அமைப்பிலே எமக்கு ஆலோசனை தருவார்கள் என்றால் ஒரு விதத்திலே அதிலே எமக்கு நிம்மதி கிடைக்கும். ஆனால் நாம் சிந்திக்க வேண்டும், எமக்கு இருந்த நிம்மதி, அந்த நிம்மதி எங்கே சென்று விட்டது, அந்த நிம்மதி நம்முடைய உள்ளத்தை விட்டும் எடுபடுவதற்கு காரணம் என்ன, அந்த நிம்மதியை நாம் எங்கே தேட வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் முஸ்லிம்கள் எமக்கு தேவையானது இந்த நிம்மதியா, அந்த நிம்மதியை தேடுவதற்கு அல்லாஹ் எமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒன்றுதான் அவனுடைய வேதம் அல் குர்ஆன். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான வார்த்தைகள், அந்த குர்ஆன் ஹதீஸிலே நாம் அதனுடைய ஒளியிலே இந்த நிம்மதிக்குரிய வழியை நாம் தேட வேண்டும். குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியிலே நாம் அந்த நிம்மதிக்குரிய வழியையும் நாம் இழந்த நிம்மதிக்கான காரணத்தையும் நாம் அதிலே தேடி பார்ப்போம் என்று சொன்னால், உண்மையிலேயே அந்த நிம்மதிக்குரிய சொத்து என்பது எம்முடைய கையிலே தான் இருக்கிறது. அதற்காக பாரிய முயற்சிகள் செய்ய தேவையில்லை, அதற்காக மிகுந்த கஷ்டப்பட தேவையில்லை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவதாக நாம் எம்முடைய உள்ளத்திலே இருந்த நிம்மதி அகன்று போவதற்குரிய காரணத்தை நாம் குர்ஆனிலே பார்ப்போம் என்று சொன்னால், ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا. யார் என்னுடைய கட்டளைகளை, என்னுடைய ஞாபகார்த்தத்தை உண்டாக்கக்கூடிய என்னுடைய கட்டளைகளை புறக்கணித்து வாழ்கின்றாரோ, فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை, பிரச்சனைக்குரிய வாழ்க்கையை நான் கொடுப்பேன் என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு விட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய ஞாபகார்த்தம் இல்லையா, அந்த மனிதனுக்கு அல்லாஹ் அவனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய நிம்மதியை கலட்டி எடுத்து விடுவான். உலக வாழ்க்கை மிகுந்த கஷ்டத்துக்குரியதாக இருக்கும். கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கலாம், எத்தனையோ பிள்ளைகள் இருக்கலாம், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு நிம்மதி கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, அடுத்த கட்டமாக எம்முடைய வாழ்க்கையிலே பாவங்கள் உருவாகுவது என்பது எம்முடைய நிம்மதி எம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் போவதற்கு காரணமாக அமைகின்றது. நாம் பாவம் செய்வதற்கு பிரதானமான சூத்திரதாரி அவன் சைத்தானாக இருக்கின்றான். என்னுடன் சைத்தான் இருக்கின்றானா, அவன் தூண்டிக்கொண்டே இருப்பான், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நீ மாற்றம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நீ மாறு செய் என்று தூண்டிக்கொண்டே இருப்பான்.
என்னிடத்திலே சைத்தான் வராமல் இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்ன அமலை செய்ய வேண்டும், எந்த அமலை நான் விட்டால் சைத்தான் என்னுடன் இருந்து பாவத்தை தூண்டிக் கொண்டிருப்பான், அந்த பாவத்தின் மூலமாக என்னுடைய நிம்மதி கெட்டுப்போகும் என்பதை நாம் குர்ஆனிலே பார்ப்போம் என்று சொன்னால் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், வமன் யஅஸு அன் திக்ரி ரஹ்மான் நுகையிது லஹு ஷைத்தானன் ஃபஹுவ லஹு கரீன். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், இந்த உலகத்துடைய வாழ்க்கையை எவர்கள் என்னுடைய ஞாபகார்த்தம் இன்றி உலகத்திலே வாழ ஆரம்பிக்கின்றார்களோ அல்லாஹ்வுடைய ஞாபகார்த்தம் கிடையாது அந்த மனிதனுடைய உள்ளத்திலே, துனியா துனியா என்று ஓடிக்கொண்டே இருக்கின்றாரா? ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றான், நுகையிது லஹு ஷைத்தானா. அல்லாஹ் கூறுகின்றான், ஷைத்தான் தானாக உன்னிடத்திலே வர தேவையில்லை, நாங்களே ஒரு ஷைத்தானை உன்மீது சாட்டி விடுவோம். அல்லாஹ் ஒரு ஷைத்தானை சாட்டுகின்றான், அந்த அடியான் வழிகட்டு போக வேண்டும் என்பதற்காக அந்த ஷைத்தான் அந்த அல்லாஹ்வுடைய ஞாபகார்த்தம் இல்லாத அந்த மனிதனுடன் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கின்றான் என்றால் அதையும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அவனுடன் இணைபிரியாத ஒரு நண்பனாக அந்த ஷைத்தான் மாறிவிடுகின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்முடன் ஷைத்தான் இணைபிரியாத நண்பனாக மாறிவிட்டால் எம்மை போன்ற கேடு கெட்டவர்கள் உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. எனவேதான் ஷைத்தானை அல்லாஹ் எமக்கு சாட்டுவதற்கு முன்பாக நாம் அவனுடைய ஞாபகார்த்தத்தை எம்முடைய உள்ளத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அவனுடைய ஞாபகார்த்தம் இன்றி உலகத்திலே வாழுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக எம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய நிம்மதி எம்மை விட்டும் இல்லாமல் போய்விடும். அது மட்டுமல்ல, எம்முடைய உள்ளத்துக்கு நிம்மதி வர வேண்டுமா, சந்தோஷம் வர வேண்டுமா, அதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வழிமுறை என்ன, அதையும் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அவன் மீது நம்பிக்கையுள்ளவர்களுக்கு தான் இந்த அல்லாஹ்வுடைய உபதேசம், அவன் மீது நம்பிக்கையற்றவர்களுக்கு இந்த உபதேசம் எந்த விதத்திலும் பலிக்க மாட்டாது. அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்கள் இருக்கின்றார்களே, அந்த ஈமான் கொண்ட மக்களுடைய உள்ளங்கள், வதத்மைன்னு குலூபுஹும் பிஸிக்ரில்லாஹ், அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய ذிக்ரின் மூலமாக அமைதி பெறுகின்றது, நிம்மதி அடைகின்றது என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய ذிக்ரின் மூலமாக உள்ளங்கள் அமைதி பெறுகின்றது என்பதை அறியாத மக்களை விழித்து அல்லாஹ் குறிப்பு கூறுகின்றான், அதா அறிந்து கொள்ளுங்கள் மனிதர்களே, தெரிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய ذிக்ரின் மூலமாக அவனுடைய ஞாபகார்த்தத்தின் மூலமாக, தத்மைன்னுல் குலூப், அல்லாஹ் தஆலா மனிதர்களுடைய உள்ளங்களுக்கு நிம்மதியை கொடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய ذிக்ர் அதன் மூலமாக மனிதர்களுடைய உள்ளங்கள் அது அமைதி பெறுகின்றது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் பொய் சொல்லக்கூடியவனும் அல்ல. எம்மை படைத்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அவன் கூறுகின்றான், உன்னுடைய உள்ளம் நிம்மதி அடைய வேண்டுமா, என்னுடைய ஞாபகார்த்தத்தை உன்னுடைய உள்ளத்திலே நீ வைத்துக் கொள். அவனுடைய ஞாபகார்த்தத்தை நாம் எடுப்போம் என்று சொன்னால் எம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதி உண்டாகும். கண்ணியத்துக்குரியவர்களே, ذிக்ரி என்று சொல்லும் போது மக்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு தவறான ஒரு வரை விளக்கணம் தான், தவறான ஒரு விளக்கம் தான் என்ன, ذிக்ரி என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், இவைகள் தான் ذிக்ர். இந்த ذிக்ரை நான் செய்து விட்டால் எனக்கு நிம்மதி கிடைத்து விடும் என்று மக்கள் நினைக்கின்றார்கள். அப்படியல்ல, ذிக்ரி என்பது என்ன, அல்லாஹ்வுடைய ஞாபகார்த்தம் எவைகளின் மூலமாக உண்டாகுமோ அவைகள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய ذிக்ர் தான். அல்லாஹ்வை பற்றிய ஒரு உரை நிகழ்த்தப்படுகின்றது, அதனை கேட்பதன் மூலமாக ரப்புடைய ஞாபகார்த்தம் உண்டாகின்றதா, அதுவும் அல்லாஹ்வுடைய ஞாபகார்த்தம் தான். அல்லாஹு தஆலா அவருடைய ذிக்ர் என்று எத்தனையோ அமல்களை அல்லாஹ் வர்ணிக்கின்றான். அதிலே ஒன்றுதான் அல்லாஹ் தன்னுடைய தொழுகையை பற்றி குறிப்பிடும் போது, என்னுடைய ஞாபகார்த்தத்திற்காக, என்னை ஞாபகார்த்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, எம்முடைய 24 மணித்தியான வாழ்க்கையும் அவனுடைய ஞாபகார்த்தத்திலேயே கழிய வேண்டும். எப்பொழுது எம்முடைய வாழ்க்கை அவனுடைய ஞாபகார்த்தத்தில் கழிகின்றதோ அப்பொழுது எம்முடைய உள்ளம் நிச்சயமாக நிம்மதி அடைந்து கொண்டே இருக்கும். எம்முடைய 24 மணித்தியான வாழ்க்கையும் அல்லாஹ்வுடைய ஞாபகார்த்தத்துடன் நான் எவ்வாறு ஆக்கிக் கொள்வது, 24 மணித்தியாலமும் நாவினால் ஜிக்ர் செய்ய முடியுமா எனக்கு என்ற கேள்விக்குரிய பதிலை ஹஜரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக எமக்கு அதற்குரிய பதிலை கொடுத்திருக்கின்றார்கள். 24 மணித்தியாலங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றுவோம் என்று சொன்னால் அத்துணை நேரங்களிலேயும் நாம் அல்லாஹுடைய ஞாபகார்த்தத்துடனேயே இருக்கின்றோம். வியாபாரம் செய்கின்றோம், வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்திலே என்னுடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய ஞாபகார்த்தம் இருக்கும் என்று சொன்னால் நான் பொய் சொல்லி வியாபாரம் செய்ய மாட்டேன், மற்ற மனிதனை நான் ஏமாற்ற மாட்டேன். ஒரு பெண்மணி கடைக்கு வருவார் என்று சொன்னால் அவள் அந்நிய பெண்ணாக இருந்தாலும் கூட என்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வின் ஞாபகார்த்தம் இருக்கிறதா? வியாபாரத்துக்காக ஒரு பெண்ணினுடைய எந்த பகுதிகளை பார்க்க வேண்டுமோ அந்த முகத்தையும் கையையும் தவிர வேறு எந்த பகுதியையும் நாம் பார்க்காமல் அல்லாஹ்வை அஞ்சுகின்றேனா? அதுதான் அல்லாஹ்வுடைய ஞாபகார்த்தம் என்பது. அதான் சொல்லிவிட்டார்கள், கடையிலே கஸ்டமர் நிறைந்திருக்கிறார்கள், ஆனால் கடையை விட்டுவிட்டு நான் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு விரைகின்றேனா? அதுதான் அல்லாஹ்வுடைய ஞாபகார்த்தம். என்னுடைய மனைவியுடன், என்னுடைய பிள்ளைகளுடன், என்னுடைய குடும்பத்தாருடன் சந்தோஷமாக இருக்கின்றேன், அல்லது ஒரு திருமண வைபவத்திலே இருக்கின்றேன், ரப்புடைய கட்டளை வருகின்றது, அதான் சொல்லப்படுகின்றது. அந்த நேரத்திலே நான் ஊராரின் மஹப்பத்தையோ என்னுடைய குடும்பத்தினுடைய மஹப்பத்தையோ பார்க்காமல் அல்லாஹுக்கு முன்னுரிமை கொடுத்து அவன் இல்லத்திற்கு வருகின்றேனா? அதுதான் அல்லாஹுடைய ஞாபகார்த்தம். நான் உறங்கும் போதும் கூட இறைவனுடைய ஞாபகம் உள்ளத்திற்கு வருகின்றதா? அதுதான் அல்லாஹுடைய ஞாபகார்த்தம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவனுடைய ஞாபகார்த்தம் இன்றி அல்லாஹ்வுடைய திக்ரை தவிர எமக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒன்று இருக்குமாக இருந்தால் அதனை எம்மை படைத்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அவன் எமக்கு சொல்லி தந்திருப்பான். ஆனால் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எம்மை விழித்து கூறுவது என்ன? அலா பிதிக்ரில்லா தத்மைன்னுல் குலூப். திக்ரின் மூலமாக, அல்லாஹ்வின் ஞாபகார்த்தத்தின் மூலமாக உள்ளங்கள் அமைதி அடைகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, சஹாபாக்கள் ஓடி வந்தார்கள் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மிகுந்த கவலையுடன். பள்ளியிலே படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள், நபி அவர்கள் வந்து கேட்கின்றார்கள், ஏ சஹாபியே, என்னுடைய தோழரே, ஏன் நீங்கள் குறிப்பிட்ட தொழுகையுடைய நேரம் அல்லாத நேரத்திலே பள்ளியிலே இருக்கின்றீர்கள் என்று. அந்த நேரத்திலே அந்த தோழர் கூறுகின்றார், அல்லாஹ்வுடைய ரசூலே, கடன்கள் அதிகரித்து விட்டது, சஞ்சலங்கள் என்னை ஆட்கொண்டு விட்டது, கவலைகள் அதிகரித்து விட்டது, யா ரசூலல்லாஹ், எனக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கின்றேன் என்று தன்னுடைய நிம்மதியற்ற தன்மையை கூறுகின்றார்கள். அந்த நேரத்திலே ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணத்தை எடுத்து கொடுக்கவில்லை, பஜாரை காட்டவில்லை, வியாபாரத்தை காட்டி கொடுக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்தது என்ன? அல்லாஹ்வுடைய திக்ரை சொல்லி கொடுத்தார்கள். நீங்கள் இந்த அல்லாஹ்வுடைய திக்ரை செய்யுங்கள், இந்த அல்லாஹ்வுடைய ஞாபகார்த்தத்தை உங்களுடைய உள்ளத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மின் அல் والكسل واعوذ بك من الجبن والبخل واعوذ بك من غلبة الدين وقهر الرجال. அல்லாஹ்வை இந்த ذிக்ரின் மூலம் ஞாபகார்த்தம் செய்யுங்கள். உங்களுடைய கவலைகளை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களிலிருந்து அகற்றி விடுவான், உங்களுக்கு நிம்மதியை தருவான், உங்களுடைய கடன்களை அல்லாஹ் இல்லாமலாக்கி விடுவான். அதே போன்று அந்த சஹாபி ஓதி வருகின்றார்கள், அவர்களே கூறுகின்றார்கள், ஒரு சில நாட்களுக்கு பின்னால் நபி அவர்களிடத்திலே ஓடி வருகின்றார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, என்னுடைய கவலைகள் தீர்ந்து விட்டது, நான் நிம்மதியாக இருக்கின்றேன், என்னுடைய கடன் அல்லாஹ் எனக்கு நிறைவேற்றி தந்து விட்டான் என்ற சந்தோஷத்துடன் ஓடிவிடுகின்றார்கள். கவலைக்கு மேல் கவலை, வீட்டிலே உண்ணுவதற்கு கூட உணவில்லை, எங்கே செல்லுகின்றார்கள்? அங்கே தொழுகையின் பக்கமாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றானே, அஸ்மி ஸலாத்தி ஜிக்ரி, அந்த தொழுகையின் பக்கம் செல்லுகின்றார்கள். பிரச்சனை இயற்கைக்கு மேல் பிரச்சனை வருகின்றது, இயற்கை அனர்த்தம் உண்டாகின்றது, பலத்தமான சூழ்நிலை ஏற்படுகின்றது. நபி அவர்கள் என்ன செய்தார்கள்? தொழுகைக்கின் பக்கமாக விரைந்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ரப்புடைய ஞாபகார்த்தமின்றி எந்த ஹாஜியாருக்கு பின்னால ஓடினாலும், எந்த அரசனுக்கு பின்னால ஓடினாலும், எந்த பட்டதாரியுடைய பேச்சை கேட்டாலும் எங்களுடைய உள்ளத்திற்கு நிம்மதி கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட சகோதரரை சில சகோதரர்கள் சந்தித்தார்கள். அவர் ரெண்டு மாடி வீட்டிலே இருந்தார். நடந்த ஒரு உண்மையான சம்பவம். அங்கே போய் அவரிடத்திலே கூறினார்கள், நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றீர்கள், இரண்டு மாடி வீடுகள், பணத்திற்கு மேல் பணம், அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு நியமம் செய்திருக்கிறான். இந்த வார்த்தைகளை கூறும் போது அந்த மனிதருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தோடுகின்றது. கேட்டார்கள் காரணம், சொன்னார், எனக்கு பங்களா இருக்கின்றது, காசு பணம் இருக்கின்றது, ஆனால் நானும் என்னுடைய மனைவியும் மட்டும்தான் இந்த வீட்டிலே குடியிருக்கின்றோம். என்னுடைய மனைவி மேல் மாடியிலே இருக்கின்றால், நான் கீழ் மாடியிலே இருக்கின்றேன். இரண்டு மாதமாக நாங்கள் இருவரும் பேசுவதில்லை. எங்களுக்கு மத்தியிலே கோபம், நாங்கள் குரோதத்துடன் வாழுகின்றோம். எங்களுடைய உள்ளங்களிலே நிம்மதி கிடையாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பணக்காரர்களுக்கு நிம்மதி அல்ல, கோடீஸ்வரர்களுக்கு நிம்மதி அல்ல, திருமணம் முடித்தவர்களுக்கு நிம்மதி அல்ல. அல்லாஹ்வுடைய ஞாபகார்த்தம் எவருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் நிம்மதி. அல்லாஹ் ஆணித்தரமாக கூறிவிட்டான், இதை தவிர்ந்த யகூதிகளுடைய, நஸ்ரானிகளுடைய, குஃபார்களுடைய பேச்சை கேட்டு அவர்களுடைய வலையிலே சிக்குவோம் என்றால் மரணிக்கும் வரை எம்முடைய வாழ்க்கைக்கு நிம்மதி என்பதே கிடையாது. இந்த அல்லாஹ்வுடைய ஞாபகார்த்தம் என்பது அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த ஒன்றாக இருக்கின்றது. ஹஜரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜிக்ருடைய முக்கியத்துவத்தை பற்றி எவ்வாறு வர்ணித்தார்கள் என்று சொன்னால், சுவர்க்கவாசி என்பவன் அந்த சுவர்க்கவாசிக்கு அந்த சுவர்க்கத்திலே எல்லா இன்பங்களும் கிடைக்கும், உலகத்திலேதான் ஹராம் என்று இருந்தது, ஆனால் அங்கே ஹராம் என்று எதுவுமே கிடையாது, அனைத்துமே இவருக்கு ஹலாலாக்கப்பட்டது. இவருடைய மனைவி ஊருள் ஐங்களின் தலைவியாக இருப்பால், மறு ஆறு ஓடும், தேனாறு ஓடும், பாலாறு ஓடும், ஆனாலும் கூட அந்த சுவர்க்கவாதியும் கூட சில நேரங்களிலே சஞ்சலப்பட ஆரம்பிப்பார். அவருடைய உள்ளம் நிம்மதியற்று போகும். ஏன் நிம்மதியற்று போகும்? ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லைஸ யதஹஸ்ஸரு அஹ்லுல் ஜன்னா அலா ஷை, சுவர்க்கவாதிகள் எந்த ஒன்றை பற்றியும் கை சேரப்பட மாட்டார்கள், கவலைப்பட மாட்டார்கள். இல்லா அலா சாஅதின் மர்ரத்திஹிம் லம் யஸ்குருல்லாஹ அஸ்ஸ வஜல்ல ஃபீஹா, உலகத்தினுடைய வாழ்க்கையிலே அந்த ரப்புடைய ஞாபகார்த்தமின்றி கழிந்த அந்த நேரத்தை பற்றி கவலைப்பட ஆரம்பிப்பார்கள். சுவர்க்கவாதிகள் அவர்களுக்கு கூட கவலை இருக்கும், அல்லாஹ்வின் ஞாபகார்த்தம் இல்லாமல் என்னுடைய இந்த நேரம் கழிந்து விட்டது. அந்த சுவர்க்கத்திலேயும் கூட கை சேதப்படாமல் நூற்றுக்கு நூறு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நிபந்தனை என்ன? அல்லாஹ்வுடைய ஞாபகார்த்தம், அவனுடைய திக்ர். அல்லாஹ் நபியை பார்த்து கூறுகின்றான், நபியை பார்த்து விழிக்கின்றான், நபியே நீங்கள் ஞாபகம் ஊட்டுங்கள், ஞாபகப்படுத்திக் கொண்டே இருங்கள், அது மூமின்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும். மூமின்களுக்கு மட்டும்தான் இது அவர்களுடைய புத்திக்கு படும். ஈமான் இல்லாத, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை குறைவான மக்கள் வேறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய இருக்கிறதானே லேசாக செய்து விடுவோமே, அதனால் இங்கே நிம்மதி கிடைக்கப் போகின்றது. மிம்பர் மேடைகளிலே பேசுவார்கள், அவர்களுக்கு என்ன, அவர்கள் ஜிக்ர் செய்து கொள்ளட்டும், நாங்கள் நிம்மதியை தேடுகின்றோம் என்று மறுபக்கமாக செல்வார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் என்ன, அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்கள். ஈமான் வேறு, இஸ்லாம் வேறு. ஒரு கூட்டத்தினர்கள் வந்தார்கள், ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூறினார்கள், ஆமன்னா, ஈமான் கொண்டு விட்டோம், நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் நபியை பார்த்து கூறுகின்றான். நபியே, அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை, மாறாக அவர்கள் இஸ்லாத்தை தான் ஏற்றிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஈமான் கொண்ட மனிதருடைய உள்ளம்தான் அல்லாஹ்வுடைய விக்கிரின் மூலமாக அமைதி அடைய ஆரம்பிக்கும். இதனுடைய உண்மையான யதார்த்தம் எப்பொழுது தெரியும் தெரியுமா? கயாமத்துடைய நாள் சமீபிக்கக்கூடிய நேரத்திலே மிகப்பெரிய ஒரு பஞ்சம் உண்டாக ஆரம்பிக்கும். அந்த பஞ்சத்திலே எவர்களுக்கும் உணவு கிடைக்காது, உண்ணுவதற்கு உணவு இல்லை. ஆனால் மூமின்கள் அவர்களுடைய நாவுகளினால் ஏதோ சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதனை கேட்கும் மனிதர்கள் சொல்லுவார்கள், எங்களுடைய மூதாதையர்கள் இதை சொல்லுவதை நாங்களும் கேட்டிருக்கிறோம் என்று அதனை சொல்ல ஆரம்பிப்பார்கள். அதுதான் குர்ஆனை ஓதுவார்கள் அல்லது அல்லாஹ்வை ஞாபகார்த்தம் செய்வார்கள். அந்த அல்லாஹ்வுடைய விக்கிரின் மூலமாக பசியும் தாகமும் இல்லாமல் போகக்கூடிய காலம் வெகு சீக்கிரத்திலே வர இருக்கின்றது. அந்த நேரத்திலே ஒவ்வொரு மனிதனும் இந்த ரீக்கரினுடைய அல்லாஹுடைய ஞாபகார்த்தத்தின் யதார்த்தத்தை அறிந்து கொள்வார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் தான், என்னுடைய குடும்பமும் தான், நீங்களும் தான், உங்களுடைய குடும்பமும் தான், எல்லா நேரங்களிலேயும் அந்த ரப்புடைய ஞாபகார்த்தத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எம்முடைய இஹ்லாசுடன் செய்யப்படக்கூடிய செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு அமல்களுமே அல்லாஹ்வுடைய ஞாபகார்த்தமாகத்தான் இருக்கின்றது. அல்லாஹ் எமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கட்டளைகளை எடுத்து பாருங்கள், அத்துணை கட்டளைகளுமே அவனுடைய ஞாபகார்த்தத்தை தான் எமக்கு தருகின்றது. எமக்கு கொடுத்திருக்கக்கூடிய முதலாவது கடமை என்ன? ஒரு மனிதன் முஸ்லீமாக ஆக வேண்டும் என்றால் நிபந்தனை என்ன? அவன் கலிமா சொல்ல வேண்டும், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். நபி அவர்கள் சொன்னார்கள், அஃலு ஜிக்ரி லா இலாஹா இல்லல்லாஹ், ஜிக்ருகளில் சிறந்தது அல் லா இலாஹா இல்லல்லாஹ். அவனுடைய இரண்டாவது கட்டளையை பாருங்கள், தொழுகையை எடுத்து நோக்குங்கள். அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், என்னை ஞாபகார்த்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக தொழுகையை நிலைநாட்டுங்கள். தொழுகை என்பதே அல்லாஹ்வுடைய ஞாபகார்த்தம். அடுத்த கட்டளையை எடுத்து பாருங்கள், நோன்பை பாருங்கள். நோன்பை பற்றி நாம் கூற தேவையில்லை, தன்மையிலே இருப்போம், நோன்புடன் இருப்போம், தண்ணீர் இருக்கும், அங்கே தாகமும் இருக்கும். ஆனால் அந்த தண்ணீரை நாம் குடிக்க மாட்டோம். ஏன்? அல்லாஹ்வுடைய ஞாபகார்த்தம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளத்திலே வருகின்றது. அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய இறுதி கட்டளையை எடுத்து பாருங்கள், ஹஜ்ஜுடைய கட்டளையை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் போது, ஃபைதா அஃபல்தும் மின் அரஃபாத் ஃபஸ்குருல்லாஹ், நீங்கள் அரஃபாவில் இருந்து மீண்டு வந்தால் அல்லாஹ்வை ஞாபகார்த்தம் செய்யுங்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவனுடைய திக்ரை தவிர எமக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு சொத்து இல்லவே இல்லை என்பதை நாம் உள்ளத்திலே பதிய வைத்து எம்முடைய வாழ்க்கையிலே அவனுடைய ஞாபகார்த்தத்தின் மூலமாக நிம்மதியை அடைவதற்கு, நிம்மதியை ஏற்படுத்திக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பூரா முஸ்லிம்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக, எங்களுடைய உள்ளங்களுக்கு உண்மையான நிம்மதியை தருவாயாக, உன்னுடைய ஞாபகார்த்தத்துடனேயே வாழ தௌஃபீக் செய்வாயாக, யா அல்லாஹ் விக்கிரிலே திளைத்திருப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக, ஜிக்ருடனேயே மௌத்தையும் எங்களுக்கு தருவாயாக, எம்முடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையை ஜிக்ருடைய வாழ்க்கையாக ஆக்குவாயாக, எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்குவாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக. எந்த மாணவர்கள் எல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பிரயோஜனமான அயில்மை கொடுப்பாயாக, அவர்களுக்கு பிரயோஜனமான அயில்மை கொடுப்பாயாக, ஞாபக சக்தியை கொடுப்பாயாக, உலகத்திலே தலையிலிருந்து வாழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக, தீன்தாரிகளாக ஆக்குவாயாக. எவர்கள் எல்லாம் திருமணத்திற்காக கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு சாலிஹான கணவனை கொடுப்பாயாக, எவர்கள் எல்லாம் திருமணத்திற்காக கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சாலிஹான மனைவியை கொடுப்பாயாக, எவர்கள் எல்லாம் பிள்ளை பாக்கியமின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாயாக, அந்த குழந்தைகளின் மூலமாக உண்மையான கண் குளிர்ச்சியை கொடுப்பாயாக, எம்முடைய வாழ்க்கையை உன்னுடைய கட்டளைக்கு அடிபணியக்கூடிய வாழ்க்கையாக ஆக்குவாயாக, எம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றுவாயாக, எம்முடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.